குடரை வெல்லும் சீர் கோவிந்தா, குடரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே 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 என்றனைய பல்கலனும் யாவணிவோம் ஆடையுடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார முழங்கை வழிவார மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்த கூடாரை சத்ருன்னு சொல்லல, சேராதவள் சேராதவள் நடுநிலைமையில இருக்கலாம் இல்லையோ, அவளை கூட யார் சேராதவர்களோ அவர்கள் என்று, அது சத்ருவாகவும் இருக்கலாம் நொதுமல் என்று சொல்லப்படுகின்றதான மத்தியஸ்தனாகவும் இருக்கலாம், நட்பு சத்ரு நொதுமல். ஆகவே இங்கே ரெண்டு பேருக்கு பொதுவாக சொன்னான், கூடாரை அவனோடு சம்சேஷியாதவர்களை வெல்லும் சீர் கோவிந்தா, அவர்களை ஜெயிக்கும்படியான என்ன ஜெயித்தல், தன் வசம் இருக்கும்படியான தன்மைதான் ஜெயித்தல், தனக்கு அதீனமாக்கிக் கொள்ளுது. அப்பேற்பட்டதான பெருமை வாய்ந்த சீர்மை வாய்ந்த கோவிந்தனே, இந்த வேற எதையும் சொல்லாம கோவிந்தான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த கூடாரை வெல்லும் சீர் கண்ணான்னோ எல்லாம் பண்ண வேற ஏதாவது சொல்லக்கூடாதோ, கோவிந்தான்ற ரீதியில் சொல்றதுக்கு இந்த கோவிந்த சப்தத்திலேயே இந்த அவதாரத்திலேயே மிக சிறந்தது இருக்கின்றபடியினாலே ஞாபக மூர்த்தியை போல சொல்கின்றாள் ஆண்டாள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை இற்றை பறைகொள்வான், முதல்ல இங்கேயாம் வந்தோம் இறங்கையிலோ ரொம்பவர் இற்றை பறைகொள்வான் என்னான் கோவிந்தா. அப்புறம் இப்போ உந்தன்னை பாடி பறை கொண்டு, அது மட்டும் இல்லை மேலையும் உண்டு பாடி பறை கொண்டு, இது முடிஞ்சு போச்சுன்னா அதோடு இல்லை, யாம் பெரு சம்மானம் எங்களுடைய தகுதிக்கும் உன்னுடைய தகுதிக்கும் ஏற்பட்டதான ஏற்றதான சம்மானம், எங்களுக்கும் தகுதி வாய்ந்தது உன்னுடைய தகுதிக்கு தகுந்ததாகவும் இருக்கணும் அந்த சம்மானம். அது என்னன்னா சூடகமே கைக்கு சூடகமே, இந்த அரக்கு காப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், முன்னெல்லாம் அரக்கு காப்பெல்லாம் போட்டுருந்தா இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை எடுத்துட்டு அதை சூடிக்கொள்வதற்கு சூட்டையும் ஏற்றி ஒட்டி வைக்கிறது வழக்கம் உண்டு அரக்கு காப்பு.
அவளுக்கு தெரியாத
அந்த காலத்தில் பும்சோன சீமந்தத்துக்கெல்லாம் அரக்கு காப்பு போடுறது உண்டு, கொஞ்சம் வயசான வாழ்க்கை தெரியும், இப்போ தெரியாது. அந்த காலத்து இப்போ கிடையாது, இப்போ வலையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வலையில் இப்போ. சூடகமே இதுக்கு அதுக்கு வளையின மூலியோ, அது வளையலன்னு. சூடகமே தோல் வலையே, கொஞ்சம் அப்படி தோடே செவிப்பூவே, இப்பேற்பட்ட சொல்லிட்டே போனான். என்ன அது உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு என்ன? செவிப்பூவே என்றனைய சோடே பாடகமே என்றனைய பாடகமே, கடைசியில் இறங்கிட்டு அகத்திலே இருந்து பாடிக்கொண்டே இருக்கும், காலில் பரவலோட சிலம்பு, உள்ளே இருந்து சத்தம் போட்டு இருக்கும் இல்லையா பாடகம், உள்ளே இருந்து சத்தம் போடுறதுனால பாடகம்னு சிலம்புக்கு பேர், ஜில் ஜில்னு வருமோ இல்லையோ, அது சில பேர்லாம் தண்டையெல்லாம் நடந்து போதெல்லாம் உண்டு, அது பாடகம், அது அகத்திலிருந்தே பாடிட்டு இருக்கும். அவை பாடகம் என்றனைய பல்கலனும் யா என்றனைய சொல்லிட்டே போனா எங்களுக்கு தெரிஞ்சது குறைச்சல், உனக்கெல்லாம் தெரியும் சர்வைக்கனான அப்படின்னால, இப்பேற்பட்டதான என்றனைய இப்பேற்பட்டதான பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னா, யாமணிவோம்னா என்னது, பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் அணிவோம், இந்த சம்மானம் அணிவோம்னா எப்படி அணிவோங்கிறது அப்புறம் பார்த்தோம். யாமணிவோம் நீங்கள் இருவரும் சேர்ந்து அணிய அணிவோம், நப்பின்னையும் நீங்களும் சேர்ந்து இந்த சம்மானமாக கொடுத்தோம் இல்லையா, அவ சம்மானம் கொடுத்தாதான் அணிவோம், அவை நீங்கள் இருவரும் சேர்ந்து பூட்ட பூணுவோம். பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆச்சு. அப்புறம் மேலா அலங்காரம் ஆச்சு, வயிற்றுக்கு என்ன பண்ணுறது, அதுக்காக பல்கலனும் யாமணிவோம். எவ்வளவுதான் இருந்தாலும் ஆடை உடுப்போம், அணியெல்லாம் ஆடையின் பின், பழமொழி 400, எல்லா அணிகளிலையும் ஆம்பளையோ மாட்டியோ நன்னா போட்டுண்டு துணி இல்லாத போக முடியுமா? ஆகவே ஆடைதான் சிறந்த அணிகலன், எல்லா அணிகலனும் ஆடைக்கு பிற்பாடு தான். அந்த அணிகளின் இல்லாமல் வெளியில போகலாம், இது இல்லாமல் வெளியில போக முடியாது, இவ்வளவும் போட்டு. அதனால ஆடை உடுப்போம். அடுத்ததாக அதன் பின்னே பால் சோறு. இந்த பால் சோறு எப்படி இருக்கணும்னா, பால் சோறு மூடனை பெய்து சோறு சோறு நெய்யம் போடக்கூடாது, சொத்த மூடணும் நெய், பால் சோறு மூட நாம செய்யறது நெய்ய மூடிடும், அது அப்படி இல்லை, பால் சோறு மூட நெய் பெய்து அந்த நெய் அதையும் மூடாமல் எடுத்து சாப்பிடும் போது முழங்கை வழி வார, அந்த காலத்தில் ஸ்பூன்ல சாப்பிடலன்னு தெரியுது, சரி முழங்கை வழி வார, இப்படி வழிவரும் போது எப்படி நாங்க மட்டும் ஏகஸ்வாதர புஞ்சிட்டா, கூடியிருந்து யாரோட கூடியிருந்து, நாங்களும் நீங்களும் இவாளும் சேர்ந்து எம்பெருமானோடையும் சேர்ந்து, நீ இல்லாமல் இல்லை, அவை உன்னோடையும் சேர்ந்து அடியார்களோடையும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தே எல்லோ ரொம்ப, இதுதான் பிரம்மானந்தம், எம்பெருமானோட சேர்ந்து இந்த போகத்தை அனுபவிக்கிறது தான் பிரம்மானந்தமானபடியினால. அத்தை இவ ஒரு குறிப்பா சொல்றா, அது விரிவான உரையில் அப்புறம் பின்னாடி வரப்போறது, அப்புறம் பார்ப்போம். முதலிலே நோன்புக்கு வேண்டியவற்றை கேட்டார்கள், மலையாறு செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுணையவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆறு வேண்டும் ஆலி நிலையா எருளையலோரம்பாவாய் என்று கேட்டார்கள். இதோடு மட்டுமன்றி இது நோன்புக்கு அங்கிக்கு அங்கமான அவஸ்தை கேட்டோம், ஆனா இந்த அங்கத்தை முடிச்சா விற்பாடு ஒரு பலம் உண்டோ இல்லையோ? ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ ஜேதான பிரயாஜான யாஜாதிய விசிஷ்டமான யாகத்தை பண்ணா விற்பாடு, அவபிரத ஸ்நானம் பண்ணா விற்பாடு, அவனுக்கு பின்னாடி ஒரு பலம் வேணுமே சொர்க்கம், அது மாதிரி எங்களுக்கு பின்னாடி ஒரு பலமும் வேணும்ன்ற. என்ன பலம்னா, இதுதான் நீ அணிய இந்த ஆபரணங்கள்லாம் வேணும் சன்மானமாக, அதோடு கூட உன்னோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும். அதாவது போக்திரு சாமியம் இல்லை, போக சாகச்சரியம் வேண்டும் என்று கொடுக்கின்றார். ஆகவே முக்கியமாக அவனாலே கொடுக்கப்படுகின்ற பேற்றினை இங்கே விளம்புகின்றார்கள். இவன் எப்பேற்பட்டவன் என்றால், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், சீர்மையுடைய கோவிந்தன், வெல்லும் சீர்மையுடைய கோவிந்தன், கூடார்களை வெல்லும் சீர்மையான கோவிந்தன். ஏன்னு கேட்டா, விதாபஜேயம் நனமேயம் கதாஜனம், ரெண்டா உடைஞ்சாலும் உடையவனே ஒழிய நான் வணங்க மாட்டேன்னு வணங்க முடியாதுன்னு ராவணன் அவனை கூட தன்னுடைய சௌரியத்தாலே தோற்பிக்கும்படி தோற்கும்படி பண்ணான். அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் நிறைய இருக்கு. இத அர்த்தாபத்தி அவன் தேவதத்தன் ஒண்ணா குண்டா இருக்கான், ஆனா பகல்ல அவன் சாப்பிட்றதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரியில சுவாமி எங்க அப்பால மாதிரி என்ன அமைச்சு செய்வார்னு அர்த்தம். அதனால அம்சம் அர்த்தம், அதனால அப்ப அர்த்தாபத்தி ராத்திரி சாப்பிடுவான்ற மாதிரி. இங்க கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னா கூடாரை வெல்லும்படியான சாமர்த்தியம் வாய்ந்தவன். பிரபன்னர்களிடத்துல என்ன ஆகும்னா தோற்பவன், கூடார்களை வெல்பவன், தன்னிடம் யார் பிரபத்தி செய்தாரோ அவரிடம் கட்டாயம் தோற்று போறவன். இது எங்கே போகலான்னா கோவிந்த நாமத்தில் பார்க்க. என்னன்னா ஞானான் எல்பி பவிஷ்யந்தி. ஆகவே இங்கே நீ இவன் போறதுக்குள்ள பீஷ்மன் போயிட்டான்னா ஞானங்கள்லாம் போயிடும், கலி உத்தர போறது அப்போ உனக்கு முடியாது, அவன் எல்லா சம்சயத்தையும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுதான். சுத்தா தர்மான் விசேஷேன பாவனானுக்கு சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவும் புனரேவாபிய பாடத்தான். எல்லாத்தையும் கேட்டால் மறுபடியும் உனக்குன்னு ஏதாவது தனிக்குழி உண்டோ பிள்ளை கிணறு உண்டோன்னு கேட்டான். எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆச்சாரிய ருச்சி பரிகிரகித்தம் வேண்டுமானபடியினாலே உனக்கு என்று நீ என்ன வைத்துக் கொண்டிருக்க கேட்டா, யுதிஷ்டிரவாச்சா கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பா பேகம்பர சுத்தா கர்மான் விசேஷனா. எல்லாத்தையும் தான் கேட்டுட்டான், இப்ப இதனத்துக்கு அப்புறம் கேட்கறது இதுல கேட்கலையான்னு. அதாவது எல்லாத்தையும் கேட்டாலும் கூட ஆச்சாரியனுக்கு என்று தான் ஏதாவது தனி அனுசந்தானமாக எதை வைத்திருக்கின்றான் என்று விசிஷ்ய கேட்பதற்கு சாமான்யான கேட்டு அப்புறம் அதுக்கு கிமேகம் தெய்வத்தம் யுதிஷ்டர வாச்சா ஜெகத் பிரபு தேவதேவம் நின்று பெருமாளையே சொல்லி கடைசியில யாரோ நினைச்சுக்காதர அப்பா தேவகி நந்தன சிரேஷ்டா சம்பந்தித்தே ஜனார்தனா என்றெல்லாம் மூதலித்த ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமம். இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துல கடைசியில சொல்லும்போது சங்கபர்நந்தகி சக்ரி, சங்கபர்நந்தகி சக்ரி சாங்க தன்வா கதாதரா அஞ்சாயுதம் ஆயிவிடுத்து. அப்புறம் ஒரு புதுசு ஒண்ணு சொல்றாரு, ததாங்க பாணி அக்ஷோபிய சர்வ பிரகரணாயுதா. ஏன்னா அவனுக்கு விருப்பம் அது, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவர் ஆயுதத்தை எடுத்து தேர் சக்கரத்தை எடுத்துன்னு வந்தார். அது தேர் சக்கரம் தானேன்னா அதான் இங்க நடக்காது. சர்வ பிரகரணாயுதா எல்லாமே அவனுக்கு ஆயுதமாகும். அவே சங்கபிருத்தி நந்தகி சக்ரி சாங்கதந்தா கதாதரா அஞ்சாயுதம் சொல்லியாச்சு, அதெல்லாம் எல்லாத்துக்கும். மறுபடியும் ரதாங்கபாணி ஏன் சொன்னார்னா, இந்த கோவிந்தனாக இருந்து தான் ஒரு பிரதிஜை பண்ணான், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நீ ஆயுதம் எடுக்காதவன் தேவையில்லையான்னு. அவன் என்ன பண்ணான், உன்னை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு அவர் பீஷ்மர். இப்ப ரெண்டு பேரும் சொன்ன சூழ்நிலை பண்ணவாதான். ஆனா யாருக்கு தோத்துது அப்படின்னா கிருஷ்ணன் தான் தோத்துது. அவன் தோக்கும்படியா தன்னை ஆக்கின்றார். அதனால சங்கர் என்ன சொனியமம் அபஹாயம் அப்ரதிஜா ரிதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருத ரத சரணோ அப்பயா சலத்குஹு ஹரிதிவஹந்தும் இபம் கதோத்தரியா. இது ஒரு சுவாரஸ்யம். ஸ்வநியமம் அபஹாய, தன்னுடைய பிரதிஜையை விட்டுட்டு எம் பிரதிஜையை சத்தியமாக ஆக்குவதற்காக தேரில் இருந்து கீழே குதித்தவனாய் கொண்டு திருதராஜன சக்கரஹா தேர் சக்கரத்தை பிடித்தவனாய் சலத் குஹு பூமி அதிரும்படியா பூமியை நடுங்கிறது. அப்படி வந்து பெரிய யானையை கொள்வதற்கு சிங்கம் வரும் போல வந்தான். எப்படி வந்தான்? கதோத்தரியா, மேலே இருக்கின்ற ஆடை போச்சு, மேலே இருக்கின்ற ஆடை போல அவருடைய பிரதிஜையும் போச்சு. எப்படி மேலே இருந்த ஆடை போச்சோ அதே மாதிரி இவன் சொன்னானே ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு, அதுவும் அந்த ஆடையோடையே சேர் போச்சு. அதுக்காக சொன்னது. ஆகவே இப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக இருந்தாலும் பிரபன்னர்களிடத்திலே தோக்கும்படியான பெருமை வாய்ந்தவன், எல்லாரையும் வெல்வது குணத்தால். அப்படியே வென்றா கூட குணத்தால் வென்றுட்டான், இல்லையா? தோத்த மாதிரி தோத்து ஜெயிச்சுட்டான், அவனையும் தம் பக்கம் எடுத்து. சசாலச்சாபஞ்ச முமோச வீர, முடியல விட்டுட்டான். ஆகவே தன்னுடைய சௌரியத்தாலே தன்னுடைய வில்லாலே அவனை அழகாலே விற்பிடித்தபடியை காட்டி அவனை தன் பக்கம் வசீகரித்து தோற்பிக்கும் அனுகூலரை அழகாலும் நீர்மையாலும் தோற்பிக்கும் நல்ல ஞானமுடையவர்களை எத்திரம் 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 என்று தோற்பிக்கும். நல்ல ஞானமுடையவர் யாரு? நம்ம குலக்கூட்டஸ்தரான நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவர் 18 அத்தியாயம் கீதை பாடினா இவர் 18 மாசம் மோகத்தில் இருந்தார். 3:18 அதுவும் ஷட்டு ஷட்டு ஷட்டுன்னு சொல்றது. பிரதம ஷட்கம் தித்திய ஷட்கம் திருத்திய ஷட்கம் தான் அது சொல்றது விவகாரம். இவருக்கும் பிரதம ஷட்கம் தித்திய ஷட்கம் திருத்திய ஷட்கம் மோகம். 6 மாசம் 3 மாதம் மோகித்து கிடப்பர் சர்வஞரை கூட மோகம். ஏன்னா பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்ற பாசுரத்தில் சொல்லி எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே எத்திரம் நார். இவர் திறம் ஒண்ணுமில்லை, 6 மாசம் மோகத்திலே இருந்தது. மயர்வரமதினால மருளப் பெற்ற ஆழ்வார் எம்பெருமானுடைய நீர்மையை நினைத்தார், 6 மாதம் மோகித்து கிடந்தார். நீர்மையாலே மோகிக்கப்படும். மோகிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் கடைசியில் பாடும்போது, அமரரோடு உயர்வில் சென்று அருவருதம் பிறவியம் சிறையே, அவை பிறவி போகுனர் இந்த பாட்டால. அடுத்தது பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். இப்பேற்பட்டவன் இப்படி நீர்பண்டமாக நமக்கு இப்படி இருந்தானே, முதல்ல உதவாங்கிறவன் சாரதி தான், அப்புறம் தானே ரதி, இப்படியெல்லாம் இருந்தானே என்று நினைத்தார் மற்றொரு 6 மாசம். கடைசியில சொல்லும் போது நாகனை விசை நம்பிறான் சரணே சரணன் என்று உபாய பாவத்தை சொல்லவராய் சொல்லி, மாக வைகுந்தத்து மகிழ்வைதுவர் வைகளுமே, பிறவி போச்சு வைகுந்தத்திலே 2வது 6வதுலே எப்பொழுதும் வைகுந்தத்திலே இருப்பார். 3வது 6 மாதம் எம்பெருமானுடைய அழகாலே போயிடுச்சு இவருக்கு. என்ன கண்சி வந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு மகர குண்டலத்தன் கொண்டல் மணிவண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் புனிசார்கன் ஒன் செங்கதை வாழாழியான் ஒருவன் அடியேனுள்ளானே அப்படின்னார். அந்த அழகிலேயே என்ன போச்சு, மூர்ச்சை வந்தது. அந்த சமயத்தில் இப்படி இருந்தா என்னன்னா, அருளப்பட்ட சடகோபன் 1000 துளிப்பத்தால் அருளி அடிக்கீழ் இருந்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே என்று கடைசியில இந்த 3லையும் மோகம் தெரிந்தாலும் பலத்தையும் சொல்லி முடித்தார் ஆழ்வார். ஆகவே சர்வஜ்ஞராக இருப்பவர்களை எத்திரம் எத்திரம் என்று தன் அழகாலும் நேர்மையாலும் சொல்லும். ஆனால் அம்பால் அடிபட்டால் மருந்து உண்டு, ஆனால் நீரே கொன்றால் அதற்கு வழி இல்லை. நீர்மை கொன்றால் அதற்கு வழி மருந்து கிடையாது. கோவிந்தா காம்பிந்த தீதி, அதாவது ஒன்றுமே தெரியாத கோப்ராயர்களை கூட தானே விடாமல் மேய்ப்பவன். ஞானிகள் மட்டும் இல்லை, கோப்ராயர்கள் இருக்காள் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுது, என்னை காப்பாத்துன்னு சொல்லித்தா, எனக்கு தண்ணி குவாத்துன்னு சொல்லித்தா, ஒன்றும் இல்லையே. அப்பேற்பட்டவரை கூட காப்பாற்றுபவன், அபிசந்தி இல்லாதவர்கள் கூட எம்பெருமானிடத்தில் அபிசந்தி இல்லாதவர்களை காக்கின்ற பெருமை வாய்ந்தவன் என்ற காரணத்தினாலே கோவிந்தா. அதான் முதுமல் உண்டன்னை பாடி மற்றவளை பரமட்டும் மின்னவத்தன் சொன்னானே இரண்யாயிரமாகனு சொல்லுங்கன்னு சொன்னானு இல்லையோ, அது மாதிரி இல்லாமல் உன்னை பாடுவதே எங்களுக்கு ஸ்வயம் பிரயோஜனம். என்ன வேற ஒன்றும் பாடமாட்டோம், நீ எங்களுக்கு வல்லபன் இல்லையா, உன் மந்திரத்திலேயே எங்க மந்திரம் எங்க பேர் தான் வருது, உன் மந்திரத்திலேயே எங்க பேர் முதல்ல வருது, அப்புறம் தான் உன் பேர் வருது. கோபி வல்லபாயே, இந்த கோபி வல்லபனை நாங்கள் பாடுவோம். உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், பறை கொண்டு, பறை என்பது ஏதோ விரதத்துக்கு உபகரணமாக இருக்கின்றபடியினாலே பிராபகம் போலே உபாயம் போலே தோன்றுகின்றது. ஆனால் எங்களுடைய திருஷ்டியா பார்க்கும் பொழுது கைங்கரியமானபடியினாலே அது பிராபியம்தான். ஆகவே ஊருக்கு பிராபகம், உள்ளே பிராபியம், அதனாலே பறை கொண்டு. என்ன இந்த பறையும் சன்மானத்தோட இருக்கின்ற காரணத்தினாலே இதுவும் பிராபியம். யாம் பெரு சம்மானம், நாங்கள் பெறுகின்ற சம்மானம், அவை கொடுக்க பெறுதல் தானே, பெறுதல் என்றால் எடுக்கும் சன்மானம் இல்லையே, பெரும் சன்மானம் தானே. அப்ப பெரும் என்பது கொடுக்க பெறுவதுதான் பெறுதல் என்று வரும். எப்படின்னா சீதைக்கு ராமம் கொடுத்த மாதிரி சம்மானம். இங்க பின்னாடி வரும்பொழுது வாசல் வரைந்த வந்து சுமந்திரனோட கூப்பிட்டான்னு சொல்லிட்டு விடுறான். அந்த சமயத்தில் முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத சொல்லும்பொழுது பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதே க்ஷணா ஆத்வாரம் அனுபவராஜ மங்களான்யபிதத்யுஷி, எம்பெருமானுக்கு மங்களம் ஏற்படும் சொல்லிவிட்டு வாசப்படி வரையும் தான் வந்தாளாம். எப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னா பதி சம்மானிதா சீதா, பதியினாலே சம்மானம் பெற்றவள்னா என்ன சம்மானம் என்ன சம்மானம் எல்லாரும் யோஜனை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடம் வந்தது, ஆழ்வார் சொன்னாராம் வேற ஒன்றும் பரிசம்மானம் இல்லை, தன் தோளிலே இருக்கின்ற மாலையை வாங்கி அவள் தோளிலே இட்டான் பரிசம்மானிதா என்று சொன்னாராம். பெருமாள் தோளில் மாலையை வாங்கி இட்டார் என்று ஆழ்வாரும் பட்டரும் பணிப்பரசி அழல்யா, அதனால இதுதான் சம்மானம். அதனாலதான் இப்ப எல்லாருக்கும் சம்மானம் நடக்குது. ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அருளப்பாடு சம்மானம், முதல்ல மாலை தானே அதான். ஆகவே பதி சம்மானிதான், ஆகவே எல்லா வியசனம் போகும்படியான சம்மானம். நாடு புகழும் பரிசினால், பரிசு சாதாரணமாக இருக்கக்கூடாது, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. ஔவையார் இவன் சொல்றான், அதிகமான நீண்ட நாள் இருந்தா எத்தையோ ஒன்று கொடுத்தா சபா இந்த வரிசையில் ஆறுரா கேட்குறேன், யாருக்கு தகுந்த பரிசு கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்கணும். ஆகவே கண்ணாடி தான் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன். அது மாதிரி அவை சாதாரணமாக இருக்கும்போது பெருமாண்ட கேட்கும்போது இவாளுக்கு தகுந்த மாதிரி விரதத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உலகமே புகழும்படியான பரிசாக இருக்கணும். அத்தை நீ தான் கொடுக்க முடியுங்கிறத லோகம் புரியணும். இப்பேற்பட்டது நீ தான் கொடுத்தேன்னு ஒருவன் கொடுக்கும்படியே உங்கள் அப்பனண்டேந்து வரணுமே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், இவனுக்கு அம்பரம்தான் செய்ய தெரியுமோ, தண்ணீர் தான் கொடுக்க முடியுமோ, சோறு தான் கொடுக்க முடியுமோன்ற மாதிரி இதுதான் உனக்கு கொடுக்க, உன்னால் தான் கொடுக்க முடியும் இம்மாதிரியான பரிசு என்று எல்லோரும் புகழும் வண்ணம். ஆகவே அவரும் நாங்களும் பெரும்படியாக இருக்கணும், வரும்படி பெரும்படியாக இருக்கணும், நீயும் தரும்படியாக இருக்கணும். எப்படின்னா ராமாயணம் எல்லாம் ஆச்சு, அங்கேருந்து ஒரு மாலை ஒன்று வந்தது, ரத்ன மாலை முக்தாகாரம் மாதிரி. அது இவர் என்ன பண்ணார், தனக்கு வேண்டியவளானபடினாலே சீதையிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே அவ சீதை பெருமை இல்லை, போட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு போட்டுட்டு கையில் கயிற்று எடுத்தார். எடுத்த உடனே இங்கித ஞாச கோசலாக யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறான், நம்ம முகத்தையும் பார்க்குறான். உடனே ஒரு அடி அடிச்சார், பிரதேஹி சுபகே ஹாரம் யசதுஷ்டாசி பாமினி, பத்ரவருக்கு இது பத்து இருக்கணும்னு. பத்ரனால உன் பரிச அவனுக்கு பத்து வேணும் குவாலிபிகேஷன். தேஜோ திருதிஹி
யசோதாட்சியம் சாமர்த்தியம் வினயோ நய பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின் ஏதானி நித்யதா. யாருண்ட இது இருக்கா? அதே இருந்தாலும் எஸ் துஷ்டாசி, இதனால அவனுக்கு கொடுனா உடனே யாருக்கு கொடுத்தா? ஆஞ்சநேயர் கொடுத்தா. அது மாதிரி எங்களுக்கு இருக்கணும். புகழும்படியாக நாடு புகழும் பரிசினால் ஆவே எம்பிரானும் எம்பிராட்டியும் சேர்ந்திருந்தே பூட்டினா போலே எங்களுக்கு பூட்ட வேண்டும். எங்களுக்கும் ஒன்று பின்னாடி வரும், அது மாதிரி வேண்டாம் பூட்டுறாரு. ஏன்னு கேட்டா இங்கேருந்து போனான்னா அங்கே போய் விஜயநதியில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயிருந்து ஏதோ ஒரு இடத்துல போன உடனே ஒரு 500 பேர் வரா. எத்தனை பேர்? தம் பஞ்சசதான்யப்சரசாம் பிரதிபாவந்தி. எப்படின்னா இவனுக்கு போட்ட தாளில் தான் மாலை தாங்கி எடுத்துட்டு போனமா வாட்டாமான்னு தெரியல. இங்கே பெருமாளுக்கே மாலை தாங்க. ஏன்னா பஞ்சசதம் சதம் மாலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக. முதல்ல சொன்னது ரைட்டு, இந்த 100 பேரும் கண்ணுக்கு மையிட்டா மாமியார் மையிட்டு இருக்குதே கண்ணு கஷ்டமா இருக்கு. இந்த 100 பேரும் கையிட்டானா என்ன ஆகும்? வண்டி உள்ளாடிக்கு மை போடுற மாதிரி தான் ஆயிடும் நினைக்கிறேன். ஆகவே சதம் மாலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக எல்லாரும் சேர்ந்து அது பியூட்டி பார்லர் மாதிரி இருக்கு. அப்படி இருக்குங்க அழகா உக்காந்து தம் பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி. பரபிரம்மத்துக்கு தகுந்ததான அலங்காரம் அவனுக்கு செய்யணும். அதுக்கு இது மாதிரி பண்ற யாரோ 500 பேர் யாரோ அப்சர்ஸ்களாம். இங்கெல்லாம் வேற விதமா இருக்கு, அங்க வேற விதமா இருக்கு. இருக்கட்டும், அது மாதிரி பிறரை கொண்டு செய்யாமல் நீங்கள் இருவருமே செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். நாடு புகழும் பரிசினால் அவர் நாங்கள் ஆபரணம் பூண்டு வரவு பார்த்திருக்க தேவையில்லை, நீங்களே ஆபரணம் எங்களுக்கு போனது. உங்களுடைய வரவை பார்ப்பதற்காக ஆபரணம் பூண்டிருக்கவே அது கிடையாது. சூடகமே முதலிலே கைக்கு ஆபரணம். பிள்ளையாத்துக்காரர் பத்திரிகை போட்டா ஒரு விதம் பண்ணணும், பொண்ணாத்துக்காரர் பத்திரிகை போட்டா ஒன்று. விவாகம் செய்து கொடுப்பதாயின்னு சொல்லணும். அதுக்கு இங்க பாணிகிரகணம்னு சொல்லுவா. இதெல்லாம் நூல் விஷயத்துல நூல்ல இடம் இல்லை, எல்லாம் கிளமா போட்டு அதுலேயும் கிளம் மாங்கள் எந்தந்து நான் ஏனா கோவிந்தா மந்திரங்கள் கிள மந்திரங்கள் தானே ஒழிய பாணிகிரகணத்துக்கு இருக்கிற மந்திரம் அதுக்கு கிடையாது. அதனால அப்பேற்பட்ட முக்கியமான கைக்கு சூடகம் என்கின்ற கைக்கு வேண்டியதான காப்பை முதலிலே கைப்பிடித்த காரணத்தினாலே கைக்கு காப்பிட வேணும். அப்பேற்பட்ட கை அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து முக்கியமாக போகணும். ஏன்னு கேட்டா பனிமொழி நினைதொரு ஆவிவே மால் பகல் நீரை மேய்க்கிய போய கண்ணா பிணியவள் மல்லிகை வாடை தூவ பெருமத மாலையும் வந்தின்றாலோ மணிமிகு மார்வினின் முல்லை போது என் மரமுலை கவிழ்வித்து உன் ஆயுதம் தந்து அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை நாங்கள் எப்படி விரும்பினோமோ அதே போல் எங்கள் கைக்கும் சன்மானமாக எதை கொடுக்க வேண்டும்? சூடகம் என்பதை செய்ய வேண்டும். அடுத்தது இந்த அணைப்பதற்கு ஏற்றதான தோல், அந்த தோளுக்கு வளை, அவை தோளுக்கு தோல் வளை, தோடே பழைய தோடை கயற்றி புதிய தோடு இட வேண்டும். அதுவும் நீ இட வேண்டும். என அவ சொல்ற இப்படி இருக்கிற தாயாக சொல்லும் பொழுது பட்டங்கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு என்னோடு இருக்கல் உராள் அப்படின்னு அவ சொல்லி அவள்லாம் இப்படிலாம் செஞ்சா கூட என்கிட்ட இல்லை சொல்ல அது மாதிரி இல்லாமல் உன்னோட என்றும் இருப்பதற்காக இந்த பழைய தோட்டையெல்லாம் அவ சொல்ற தோட்டையெல்லாம் எடுத்துட்டு உன்னுடைய மிகச்சிறந்ததான தோட்டை நீ இட வேண்டும். செவிப்பூவே அனைத்து கைகளுக்கு உறுத்தாமல் இருப்பதற்கு பூ போன்றதான செவிப்பூவே செவிப்பூவும் வேண்டும். அது ஆபரணமாக இருக்கலாம் செவியில் வைத்த பூவாக இருக்கும். அந்த காலத்தில் காதில் பூ வச்சு கொண்டு சொல்லுன்றா இந்த காலத்தில் அந்த காலத்தில் காதில் பூ வச்சுக்கிறது முக்கியம். வச்சுட்டு செவிப்பூவை என்று ஒரு ஆபரணம், அல்லது செவியிலே பூ என உறுத்தாமல் இருப்பதற்கு வியாக்கியாதாக்கள் போனபடியினால, வியாக்கியாதாக்கள் இருக்கின்ற காரணத்தினால அனைத்து கைகளிலே உறுத்தாமல் இருப்பதற்கு செவிப்பூ வேண்டும். அந்த காலத்தில் சில இதெல்லாம் தோடுன்னு சொல்றது உண்டு. தோடு தோடுன்னா நியாயமா பார்க்க போனா தோடு எப்படி வந்ததுன்னா, தோடுன்னா ஒரு பட்டேன்னு பேர். இந்த தோடுன்னா இலையினுடைய பரமரத்தினுடைய ஓலை இருக்க அதுக்கு தோடுன்னு பேர். அந்த காலத்துல ஓலைன்னு பேர், காதோலை தோடு. அந்த காலத்துல முதல்ல தோடுக்கு இது ஆரம்பமா இட்டு அந்த காதை பெருக்கி அதுக்கப்புறம் அதுக்கு இது இடம் ஸ்தானத்துல வந்தபடினால ஆதேசமானது ஸ்தானியாக பேர் வந்துடுத்து ஓலை இன்னும் தோடுன்னும். அதே மாதிரி செவிப்பூ என்பதற்கு பூவை போல சில செவிகளிலே சிலர் வைப்பதும் உண்டு. அதே செவி மேலையும் வைக்கின்ற சன்மானமானபடியினாலே ஆபரணங்களை இவனுடைய வரிசையிலே சொல்கின்ற காரணத்தினாலே பூவை தவிர பூவை போன்று இருக்கின்றதான செவிகளிலே வைக்கின்றதான சில நுண்ணிய ஆபரணங்கள். அடுத்தது அணைத்தால் தோற்று பிடிக்கும் காலுக்கு இடும் ஆபரணம் பாடகமே. பாடகம் உள்ள பரல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே சிலம்புக்கு பாடகம் என்று காப்புன்னு ஒன்று உண்டு. இந்த காப்பு என்பது சத்தம் போடாது. சிலம்பாக சிலம்புகின்ற காரணத்தினாலே சிலம்பு என்றும் பாடகம் என்றும், உள்ளிருந்து பாடுகின்ற காரணத்தினாலும் பாடகம் என்று பெயர். இப்படி சொல்லிட்டே போனா எல்லாம் உனக்கு தான் தெரியும், உனக்கு இல்லாத ஆபரணம் கிடையாது. ஆகவே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், யாம் அணிவோம், நீ அணிய நீங்கள் அணிய நாங்கள் அணிவோம் என்று சொன்னால், என்ன உனக்கு தான் தெரியும் அதெல்லாம் நமக்கு தெரியாது சர்வைக்கானபடினாலே உனக்கு தான் தெரியும். பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே, ஆகவே உன்னுடைய ஆபரணம் போலவே இருக்கணும்னு அர்த்தம், அல்லது உன் ஆபரணமே. பின்னாடி யாம் அணிவோம், இதற்கு முன்பாக இந்த விரதம் காரணமாக மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்றெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் செய்ய வேண்டியது இப்போ உங்களுடைய வரிசையாக பரிசலாக வர வேண்டும் என்று இப்படி அவர்கள் அனுமதி பண்ணினால் தன்னை போலவே அவன் எல்லாவற்றையும் பூட்டும் என்ற காரணத்தினாலே இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். இப்ப இல்லையா கடைக்கு போறேன் புட வாங்கிட்டு போறேன் கேட்பாள், அது இருக்கு இருந்தாலும் ஏதோ விசேஷத்துக்காக இது வேணும் சொல்ற மாதிரி இது ஒரு விசேஷமான ஆடை வேணும்னா, யாருடைய ஆடைனா உன்னுடைய ஆடைன்னு ஆடை உடுப்போம். இத்தனை பேருக்கு அவன் ஆடை கொடுக்கணும் அவருடைய ஆடையா, ஏன்னா அவன் உகந்தது தான் சிறந்த ஆடை, அதை நாங்கள் உடுப்போம். ஏன்னா அப்பா உண்டு வந்து உடுத்து களைந்த நின் பீரக வாடை உடுத்து ஆடை உடுப்போம். ஆகவே அவனுடைய சொத்தை இவர்களாக ஆக வேண்டும் என்று நினைப்பாலே அவனாலே உடுத்தப்பட்டவளாக ஆக வேண்டும் என்று ஆடை உடுப்போம் ஆச்சு. அதன் பின்னே பால் சோறு, அதுவும் அப்பா அவன் வந்ததுதான். உடுத்து களைந்த நீ பீதக வாடை உடுத்து கலத்தது உண்டு. கலத்தது எதுனா நெய்யடை நல்லதோரு சோறும், நெய்யடை நல்லதோரு சோறு, சோறிடை நெய் இல்ல, சோறுக்கு இடையிலே நெய் இல்ல, நெய்யடை நல்லதோரு சோறு, ஒப்பற்ற சோறு. ஆகவே இங்க என்ன பண்ணா, மூட நெய் பெய்து பால் சோற்றினை மூடுமாறு நெய் பெய்து எல்லாமே பிரியம் முழங்கை வழிவார. எது முழங்கை வழிவார சொன்னது பக்கத்தில் இருக்கிற மூட நெய் பெய்தானபடினாலே முழங்கை வழிவரது எது நெய் அப்படின்னா, அது நெய்யா இருக்கட்டும். அவர் ஒருத்தர் என்ன பண்ணார், கலசேப கோஷ்டியில நம்பி திருவழுதி வடதாசன் அவர் என்ன பண்ணார், நெய் வாயில் படாதோ முழங்கை வழியாதோ குத்தனமா வாயில படாதோ அப்படின்னா, ஐயோ நாராயணா முதல்ல சோறு போனான்னா நெய் போறதுக்கு அவன் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கா, இங்கேயே வச்சுட்டு சில பேர் அப்படியே கையில வச்சுக்கிட்டே இருக்காளோ இல்லையா, அப்புறம் சாப்பிடலாம்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு. அதனால இது அங்க வாயில சோறு பட்டாதுன்றா நெய் படுவதற்கு, ரெண்டும் இல்லாததுனால இதை பாட்டுக்கு வஞ்சிட்டே இருக்கணும்னா அது மேலே அதிசாயிருது அப்படின்னா அவர் அது சொன்னது பட்டர். ஆகவே முழங்கை வழிவார கூடியிருந்து இருவரை கூடாமல் இருந்த துன்பங்கள் பழைய துன்பங்கள் எல்லாம் நீங்க, கூடாமல் இருந்ததனால் அனாதியாக இருந்த துன்பங்கள் நீங்க, எல்லோரும் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு தொட்டுக்கிறதுக்கு சரி, ஒருவரை ஒரு தொட்டுக்கிறதுக்கு சரி, தொட்டுக்கிறதுக்காக தொட்டு தொட்டு கொண்டிருப்பதே பிரயோஜனம். புதுக்கி விட எல்லோரும் சேர்ந்து கூடியிருத்தலே மிகச்சிறந்து, கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்ப அவாய், எங்களுடைய தாபம் நிறைந்ததான மனதானது தளிரும்படியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு நாளே என்ன அடியார்கள் ஈட்டம் கண்ணிடக்கூடு மேல் என்ற நிலையிலே எல்லோரையும் சேர்ந்து பெருமானோடு பார்க்க வேண்டும். பெரிய திருநாளை போல திருநாளிலே எல்லாரையும் சேர்ந்து எம்பெருமான் எப்படி பார்க்கின்றானோ அதே போல இருக்க வேண்டும். என்ன குளிர்ந்தனர் ரெண்டு பேரும் தான், அகமன்னம் அகமன்னாதா, இங்கேயும் அகந்தா இருக்கு, அகம் அன்னம் அன்னம் அதன் தமாத்மி சரி, அகம் அன்னம் ஒரு நாள் சாப்பாடு போட்டுட்டு மீதி நாள் இவன் பிராமணம் அர்த்தம். முதல்ல போறவ எம்பெருமானுக்கு அன்னமாக இருக்கின்றான். முதல்ல போகும்போது ஒரு நிமிஷம் பெருமாளுக்கு அன்னமா இருக்கான்னு வச்சுப்பான், அதுக்கப்புறம் இவன் அன்னாதனாரான். எத்தனை நாள் வரையும் தான், கடைசி வரையும் தான் இவன் அன்னமானது, கொஞ்ச நாள் அன்னாதனாரது கடைசி வரையும் தான். ஆகவே அதனால்தான் எது முன்னாடி சொன்னார், அகம் அன்னம் அன்னம் மற்றவா புதுச அனுபவிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். அதந்தம் அன்னம் அதந்தம், புதிய ஒரு முக்தன் வரானோ இல்லையா, அவன் அனுபவிக்க ரெண்டு பேரையும் சேர்ந்து அதந்தம் அகமத். ஆகவே இப்படியெல்லாம் இருக்கின்ற சுத்தியர்த்தத்தை இங்கே ஆண்டாள் மிகச் சிறந்ததாக கூறினாள் என்று சொல்ல வேண்டும். கூடியிருந்து குளிந்தேலோ ரம்பாவன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாபி பஷ்டிதே தீ அப்படின்னு வேலை சொல்லிட்டு கொடுத்து, கூடியிருந்து குளிந்தன உடுத்து சாப்பிட்றது தானே, சாப்பிட்றதுல இந்த சோஷ்ணுதே சர்வான் காமான் காமியந்தே இது காமாக கல்யாண குணாக தான் காமான் சஹா முக்தா அஸ்மதே, பரமபோக்கியமான எம்பெருமான் குணங்களை அனுபவிக்கின்றான். எப்படின்னா எம்பெருமான் குணங்களை அனுபவிக்கின்றான், எப்படி அனுபவிக்கின்றான், சஹ பிரம்மணா பரபிரம்மத்தோடு சேர்ந்து அனுபவிக்கின்றான். இந்த சேர்தல்ல ரெண்டு விதமா இருக்கு, தகப்பனாரோடு சேர்ந்து பிள்ளை சாப்பிடுகின்றான் அப்படின்னு சொன்ன, சாப்பிடுற கர்த்தாக்கள் ரெண்டு பேர், சாப்பிடுற வஸ்து சாதம் சாப்பிடுறான், சாதத்தை சாப்பிடும்போது போக்கியமான ஒரு வஸ்துவை சாப்பிடுறவா ரெண்டு பேரும் சாப்பிடறபடினால சாகச்சரியம் போக்திரு சாகச்சரியம் ரெண்டு, பிள்ளையோடு அப்பனோடு சேர்ந்து பிள்ளை பாயசத்தை சாப்பிடுகின்றான் என்ற சமயத்தில் அது போக்திரு சாகச்சரியமா இருக்கு, பாலோடு சாதத்தை சாப்பிடுகின்றான் அப்படின்னு சொன்னா போக்கியமான வஸ்துகளோடு சாப்பிட்றான். இங்க சக பிரம்மணாங்கிறது கொஞ்சம் மூச்சை விட்டு போனா கூட ஒன்னு போறது ஒரு இடத்துல, சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாதிபசித்தேன்னு நிற்கிறோம், பிரம்மணா சஹ காமான் சஹ அஸ்ணுதே, பரபிரம்மத்தோடு சேர அவனுடைய குணங்களையும் அனுபவிக்கின்றான். அந்த அனுபவத்துக்கு பரபிரம்மமும் விஷயம், அவனுடைய குணமும் விஷயம், ஆகவே போக்ய சாகச்சரியம் போக்கியமான வஸ்து பரபிரம்மமும் குணங்களும். அப்படி இல்லாமல் சக பிரம்மணா சகா சர்வான் காமான் அஸ்மதே, பரபிரம்மத்தோடு கூட அவனுடைய குணங்களை அனுபவிக்கின்றார்கள், அவனுடைய குணங்களை அவனும் அனுபவிக்கின்றான் நாமும் அனுபவிக்கின்றோம். அனுபவ தொழிலை அனுபவித்தல் தொழிலை செய்கின்ற காரணத்தினாலே போக்திரு சாகச்சரியம். இது என்னன்னு சொல்றதுன்னு கேட்டா, இங்கே நமக்கு போக்ய சாகச்சரியம் தான் பிரதானம். போக்ய சாகச்சரியம் சொன்னா சக பிரம்மணான்னு இருக்கு. சகயுத்தே அப்பிரதானே, எந்த காரணத்தினாலே சகயுத்தமான பிராதிபதிகம் பிரம்மா. எப்படி போக்திரு அதாவது போக்கியமான வஸ்து பரபிரம்மம் அப்பிரதானமாக இருந்தாலும் போக்கியமான குணமே பிரதானம். ஆகவே போக்கியமான குணத்தினாலே போக்கியமான பரபிரம்மமும் பிரதானமாகிறதுன்னு சொல்லிவிடலாம். ஆனால் பௌத்த சாகச்சரியத்தில் சொன்னால் அப்புறம் அப்பிரதானம் நின்றே போய்விடும். அதனால இங்கே பல இடங்களிலே பெரியவர்கள் சில இடங்களே பௌத்த சாகச்சரியம் போக்கிய சாகச்சரியங்களை பற்றி பலவிதம் பேசினாலும் கூட நம்முடைய சம்பிரதாயார்த்தமாக தேர்ந்ததாக திகழ்ந்து நிலைத்து நிற்பது போக்கிய சாகச்சரியமே. ஆகவே இப்படி எம்பெருமானையும் எம்பெருமானுடைய குணங்களையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம் என்று சொல்லி சொல்லுகின்றதான ஒரு பாங்கு இந்த பாட்டிலே அமைந்திருக்கின்றது. சுவாபதேசமாக தன்னை வணங்குவதற்காகவே கர்ணகலேபராதிகளை கொடுத்தாலும் எம்பெருமானை வழிபடாமல் இருக்கின்றவர்களை அதற்கு தகுந்தபடி சிக்ஷிக்கின்ற தன்மை எம்பெருமானுக்கு உண்டு என்பதை சொல்லி சிக்ஷிக்கின்ற வழியிலே சௌரியத்தாலும் சீலத்தாலும் மற்ற அழகாலும் அவன் எம்பெருமான் அவரவர்களை அவர்களுக்கு தகுந்த ரீதியிலே வசீகரிக்கின்றான். ஆகவே ரூபலாவண்யத்தாலே கோபிஜனங்களையும் தன்னுடைய ஸ்வரூப ரூபகுண விபூதி மிகி சர்வாத்மரனாக இருந்து எல்லாரை காட்டிலும் விலக்ஷணன் என்பதை எல்லாருக்கும் தெரிவித்து ஆழ்வார்கள் போன்ற சர்வஜர்களையும் தன்வசப்படுத்துவான் என்பதையும், ஆகவே ஆழ்வார்களைப் போல ஈடுபாடற்ற நம்மையும் ஆழ்வார்கள் வழியாகவோ அல்லது அவனுடைய சௌந்தரியத்தை நாம் தெரிந்து அந்த விதத்தாலே நம்மையும் அவன் ஈடுபடுத்த செய்வான் என்பதையும் பேசுகின்றது கூடாரவெல்லும் சீர் கோவிந்தா என்பது. கோவிந்த என்ற ரீதியிலே பசுக்களும் மிக சிறந்த அளவிலே தொடர்பு கொள்ளலாம்படி இருந்த காரணத்தினாலே சர்வசுலபனாக இருக்கின்ற காரணத்தினாலே சர்வ சௌலபியம் மிகச் சிறந்ததாக சொல்லப்பட்டது. மேலும் எல்லாரை காட்டிலும் பரனாகவும் அப்படி இருந்தும் சர்வசுலபனாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே உன்னுடைய அனுபவத்தினாலே உண்டான பிரீத்திக்கு போக்கு வீடாக நாங்கள் பாடுவோம் என்பதையும் சொல்லுகின்றது. உந்தன்னை பாடி என்று பாடி பறைகொண்டு என்ற காரணத்தினாலே லோகத்திற்கு உபாயமாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணப்படி புருஷார்த்தமான கைங்கரியமானபடியினாலே பிராபகத்தை பிராபியத்தேன அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற காரணத்தினாலே புருஷார்த்தம் எங்களுக்கு வேண்டும். அந்த புருஷார்த்தம் வந்து அதனாலே நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருப்பது வருவதற்கு காரணமாக இருப்பது என்னவென்றால் காப்பு வேண்டும், ரக்ஷணம் வேண்டும். அடுத்ததாக தோல்வலை சூடகமே என்றால் ரக்ஷணம்னு ஒரு அர்த்தம் காப்புனக்கு. அடுத்தது தோல்வலை என்று சொல்றபடினாலே சங்க சக்கராத் எங்கனத்தை சொல்லப்பட்டதாக ஆகின்றது. தோடே என்ற காதிலே சொல்ற தோடே என்ற காரணத்தினாலே அந்த தோட்டிலேயே பேசுகின்ற காரணத்தினாலே அது திருவஷ்டாட்சரத்திலே முக்கியமாக இருக்கின்ற அதாவது திருமந்திரத்தை சொல்றதாக ஆகின்றது. செவிக்கு பூவாக இருக்கின்ற காரணத்தினாலே மென்மை வாய்ந்ததாகவும் அந்த தோட்டிற்கும் அழகு கொடுப்பதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த செவிப்பூ என்பது துவயமாக ஆகின்றது. அது திருவடியிலே இருக்கின்ற பாடகத்தை பேசுகின்ற காரணத்தினாலே சரம ஸ்லோகம் என்பதை சொல்லுவதாகவும் ஆகின்றது. ஆகவே இவைகள் முமுக்ஷவான மனிதனுக்கு அவசியாபேட்சிதமானபடியினாலே எம்பெருமானுடைய ரட்சணம் என்ன, சங்க சக்கராத் எங்கனம் என்ன, திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரம ஸ்லோகம் என்ன, இவைகள் எல்லாம் அவன் கொடுத்த சன்மானம். இதுதான் முமுக்ஷுக்களுக்கு வேண்டியதான காரணத்தினாலே பகவத் சம்பந்த ஜோதகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது வேண்டும். இதிலே முக்கியமாக திருமந்திரம் ஏனென்றால் தோடு மண்டலாகாரமாக இருக்கின்றது. மண்டலாகாரமாக இருக்கின்ற காரணத்தினாலே மந்திரசேஷ விவரண பூதமான பிரணவாகாரமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதோடு உபலட்சிதமாக மந்திர திருமந்திரத்தை சொல்லுவதாக ஆகின்றது. செவிப்பு என்பது மிகவும் போக்கியமாக அதற்கும் போக்கியமாக அதற்கும் மந்திர ராஜம்னு பேர். இதுக்கு இது மந்திர ரத்னம்னு பேர். ராஜனுக்கு அழகு செய்கின்ற ரத்னம் போல இருக்கின்ற காரணத்தினாலே தோற்றிற்கும் அழகு செய்வது செவிப்பூவானபடியினாலே இது துவயத்தை சொல்வதாக அமைகின்றது. ஆகவே போக பிரதானமான துவயரூபமாக இருக்கின்றது. அடுத்ததாக பாடகம், என்பதானது சமீச்சீனமான ஒரு பந்தத்தை உடைத்தானதாக அந்த பாடகம் இருக்கின்ற காரணத்தினாலேயும். ஆகவே இது உபாயாந்தர நிவர்த்தியை சொல்லி சித்தோபாய வசீகரண ரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே விதாயகமான ரீதியினாலே சர்மஸ்லோகத்தை சொல்லுகின்றது என்று சொல்லி திருமந்திரமானது ஞானத்தையும் துவயமானது பக்தியையும் சர்மஸ்லோகமானது வைராக்கியத்தையும் சொல்ற மாதிரி தோடு என்பது திருமந்திரம் என்ற காரணத்தினாலே ஆத்மஸ்வரூப யாத்தாத்ம ஞானத்தை உண்டாக்குகின்றது. செவிப்பு என்பது துவயம். ஏன்னா உத்தரகண்டத்திலே பிரதிபாத்தியமான கைங்கரிய பூர்வபாவியாக இருக்கின்றதான பக்தி, அந்த பக்தி பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது துவயமாக ஆகின்றது, பரமாக ஆகின்றது, இது பக்தி பரமாக ஆகின்றது. பாடகம் என்பதானது தியாஜ்யாம்சத்திலே மிக விசேஷம், சர்வதர்மான் பரித்தியஜ்யதான தியாஜ்யாம்சத்திலே முக்கியமாக இருக்கின்ற காரணத்தினாலே வைராக்கியம் தான் பிரதானமாக இருக்கு. தியாஜ்யாம்சத்துக்கு முக்கியமாக இருப்பது வைராக்கியமானபடியினாலே இது வைராக்கியத்தை சொல்வதாக ஆகின்றது. எனவே ஞானபக்தி வைராக்கிய ஜோதகங்களாகவும் இந்த தோடே செவிப்பூவே பாடகமே என்றிருக்கின்றது. யாமணி ஓம் அவை எதேது என்னென்ன உண்டோ மீதியெல்லாம் அபாயபூதம் அல்லாமல் அபாயபூதங்களெல்லாம் உபாயபூதங்களாக மாட்டா. ஆகவே என்ன புத்தனு பௌத்தனுக்கு கூட ஞான பக்தி வைராக்கியங்கள் உண்டு. ஆனால் அப்பேற்பட்ட ஞானமோ அப்பேற்பட்ட பக்தியோ அப்பேற்பட்ட வைராக்கியம் இல்லாமல் பகவத் பிராப்திக்கு அனுகுணமான ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன என்பதை சொல்வதற்காக அவனோடு சம்பந்தப்பட்டதான தோடு செவிப்பு பாடகம் எல்லாம் வேண்டும் என்று கேட்டு ஆடை எல்லாவற்றையும் விட அடிப்படையானது சேஷத்த ஞானம். அது இல்லைன்னா மீதி பிரயோஜனப்படாது. ஆடை அணியெல்லாம் ஆடையின் பின். ஆகவே சேஷத்த ஞானம் இல்லாத மற்றவைகள் பயன்பட மாட்ட ஆடை. ஆகவே பால் சோறு மிக இனிமையானது கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நாங்கள் பெற வேண்டும். மூடனை பெய்துன்னா அந்த சோறு கூட மூடணும். ஆகவே இந்த கைங்கரியம் கூட மூடப்பட்டதாக இருப்பது என்னன்னா பாரதந்திர ஞானத்தாலே நாங்கள் இருக்க வேண்டும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ, கிடப்பது காணுதல் சைதன்ய கிருத்தம், கிடப்பதா அச்சைதன்ய கிருத்தம், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அந்த பாரதந்திர ஞானமானது எங்களுக்கு வேண்டும். ஆகவே இந்த கைங்கரியத்திலே கூட சாத்தகத்துவத்தை சாத்த பக்தத்தை சாதீனகத்துவத்தை சாதீன பக்தத்தை இத்தியாதிகள்லாம் இல்லாமல் இருப்பதற்காக அந்த பாரதந்திர ஞானம் வேண்டும் என்பதை வேண்டினார்கள் சுவாபதேசமாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.